அறிவியல் மனம்.
வணக்கம் இனிய இதயங்களே, மீண்டும் ஒரு நல்ல நாளில் உங்களை அறிவியல் மனம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த வாரமும் பல அறிவியல் தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. அதில் முதலாவதாக,
அக்டோபர் 28ஆம் தேதி மங்கள்யான் ஏவப்படும் செவ்வாய் கிரகம். செவ்வாய் கிரகத்துக்கு இந்தியா விடும் முதல் ஆய்வுக்கோள் வரும் அக்டோபர் 28ஆம் தேதியன்று விண்ணில் ஏவப்படும் என்று இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. செவ்வாய் கிரகத்துக்கு செல்வதற்காக உருவாக்கப்பட்டுள்ள மங்கள்யான் செயற்கைக்கோள் தற்போது இறுதிக்கட்ட சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் குறித்த ஆய்வு செய்த நிபுணர் குழு வரும் அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி நவம்பர் மாதம் 19ஆம் தேதிக்கும் இடைப்பட்ட காலத்தில் இந்த செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தலாம் என்று முடிவெடுத்துள்ளதாக விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் தேவி பிரசாத் கார்னிக் தமிழோசையிடம் தெரிவித்துள்ளார். வானிலை சீராக இருந்தால் அக்டோபர் 28ஆம் தேதி இந்த கோள் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து BSLV ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவப்படும் என்று அவர் தெரிவித்தார். இந்த திட்டத்திற்கு 450 கோடி ரூபாய் செலவாகியுள்ளது. செவ்வாய் கிரகத்தின் தரைப்பகுதி இதற்கு முன்பு இந்தியா 2008ஆம் ஆண்டு சந்திர மண்டலத்தை ஆராய சந்திரயானை வெற்றிகரமாக ஏவியது. பூமியிலிருந்து சந்திரன் 400,000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. சூரிய குடும்பத்தில் பூமிக்கு அடுத்து இருக்கும் கோளான செவ்வாயோ இதைவிட 1,000 மடங்கு தூரத்தில், அதாவது 400 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ஆனால் ஒவ்வொரு 26 மாத கால இடைவெளியிலும் செவ்வாய் பூமிக்கு சற்றே அருகில், அதாவது 56 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் வருகிறது. அப்படி செவ்வாய் கிரகம் அடுத்து நெருங்கி வரும் நேரத்தை கணக்கில் கொண்டே இந்த கோளை இந்தியா ஏவுகிறது. விண்ணில் ஏவப்பட்ட பிறகு 1,350 கிலோ எடையுள்ள மங்கள்யான் செயற்கைக்கோள் செவ்வாய் கிரகத்தை அடைய 10 மாதங்களை எடுத்துக்கொள்ளும். செவ்வாயை சென்றடையும் அளவுக்கு தொழில்நுட்பத்திறன் உள்ளதை உறுதிப்படுத்தும் வகையில் செவ்வாய் கிரகத்தின் மீதென் இருக்கிறதா என்பது உள்ளிட்ட ஆய்வுகளை நடத்துவதுமே மங்கள்யானின் முக்கிய நோக்கங்கள். செவ்வாய் கிரகத்தை சுற்றி வந்து பல சோதனைகளை செய்ய 5 உபகரணங்களை மங்கள்யான் ஏந்தி செல்கிறது. சுமார் 6 மாத காலமே இது செவ்வாய் கிரகத்தை சுற்றி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்சமாக அந்த கிரகங்கள் மங்கள்யான் 60 முறை சுற்றி வரும். சந்திரயானில் மொத்தமாக 11 கருவிகள் எடுத்துச் செல்லப்பட்டன. அதில் சில வெளிநாட்டு நிறுவனங்களுடையவை. ஆனால் இப்போது எடுத்துச் செல்லப்படும் அனைத்து கருவிகளும் இந்தியாவுடையதாகவே இருக்கும். அமெரிக்காவும் ரஷ்யாவும் 1960களிலேயே செவ்வாய் கிரகத்துக்கு கோளை அனுப்பியுள்ளன. சமீப ஆண்டுகளில் விண்வெளியில் வேகமாக முன்னேறி வரும் சீனா 2011 செவ்வாய் கிரகத்தை ஆராய கோள் அனுப்ப மேற்கொண்ட முயற்சி தோல்வியில் முடிவடைந்தது. அடுத்ததாக நாம் அறிய விரும்பும் செய்தி, சிறிய ராக்கெட் பெரிய சாதனை, ஜப்பானில் முன்னெடுப்பு. ஜப்பானில் வெற்றிகரமாக செலுத்திய ராக்கெட் ஜப்பான் 12 ஆண்டுகளில் முதல் முறையாக வெற்றிகரமாக ஒரு ராக்கெட்டை விண்ணில் ஏவியுள்ளது. இப்போது ஏவப்பட்டுள்ள எப்சிலான் எனப்படும் அந்த ராக்கெட் நாட்டில் தற்போது இருக்கும் ராக்கெட்டுகளின் அளவில் பாதியிலானது என்றாலும் குறைந்த செலவிலும் மேம்பட்ட திறமையுடனும் விண்ணில் செலுத்த முடியும் என்றும் இத்திட்டத்தில் ஈடுபட்டிருந்த விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். சர்வதேச அளவில் செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவும் தொழிற்சந்தை அதிகரித்து வரும் வேளையில் ஜப்பானின் இந்த வெற்றியானது இந்த தொழில்நுட்பமும் அந்த சந்தையில் பெரிய அளவுக்கு ஒரு இடத்தை பெற ஜப்பானுக்கு உதவும் என்றும் கூறப்படுகிறது. ஒரு காலத்தில் விண்ணுக்கு செயற்கைக்கோள்களை அனுப்பும் சந்தையானது அமெரிக்காவின் முழுமையான பிடியில் இருந்தது. எனினும் இது ஐரோப்பிய ஒத்துழைப்பாளர்களின் ஏரியோன் ஸ்பேஸ் வசம் உள்ளது. ஆனாலும் இந்தியா, சீனா ஆகிய நாடுகளும் மாற்று உபாயங்களை வழங்கி வருகின்றன.
அடுத்ததாக, விமான ஒலியால் இதய நோய் மூளை செயலிழப்பு அதிகமாகும். விமான ஒலியால் இதய நோய் மூளை செயலிழப்பு அதிகமாகும். விமான ஒலி மிக அதிகமாக இருக்கும் பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு இதய நோய் அல்லது ஸ்ட்ரோக் எனப்படும் மூளைக்கு ரத்தம் எடுத்துச் செல்லும் குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டு மூளை செயலிழக்கும் வாய்ப்பு அதிகம் காணப்படுவதாக பிரிட்டனில் நடத்தப்பட்ட மருத்துவ ஆய்வு ஒன்று தெரிவிக்கிறது. மேற்கு லண்டன் பகுதியில் உள்ள ஹீத்ரோ விமான நிலையத்திற்கு அருகே வசிக்கும் சுமார் 35 லட்சம் மக்களை ஆய்வு செய்த ஆய்வாளர்கள் இந்த முடிவுக்கு வந்துள்ளனர். விமானங்களின் ஒலி மிக அதிகமாக இருக்கும் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் ஸ்ட்ரோக் காரணமாகவோ அல்லது இதய நோய் காரணமாகவோ மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்படுவது அல்லது இறக்கும் நிகழ்வுகள் சாதாரணமாக மற்ற பகுதிகளில் இருப்பதை காட்டிலும் 10-20% அதிகமாக இருப்பதாக கண்டறிந்திருக்கிறார்கள். விமான ஒலி மக்களின் ரத்த அழுத்தத்தை அதிகப்படுத்துவது இதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம் என்று பிரிட்டிஷ் மருத்துவ சமிஞ்ஞையில் இந்த கட்டுரையை வெளியிட்ட ஆராய்ச்சியாளர்கள் கூறியிருக்கிறார்கள். அடுத்ததாக, சுட்டினால் புரிந்து கொள்ளும் ஆற்றல் பெற்றவை யானைகள். யானைகள் மற்ற விலங்குகளைப் போலல்லாமல் ஒருவர் சுட்டிக்காட்டுவதை புரிந்து கொள்ளும் ஆற்றல் படைத்தவை என்று புதிய ஆய்வொன்று கூறுகிறது. ஜிம்பாப்வேயில் பழகப்பட்ட யானைகள் மத்தியில் நடத்தப்பட்ட ஆய்வு ஒன்றின் மூலம் யானைகள் முழுமையாக நிரப்பப்பட்ட உணவு வாளிகளை மனிதர்கள் சுட்டிக்காட்டும் போது காலியான உணவு வாளியிடமிருந்து பிரித்து பார்க்கும் திறன் கொண்டவையாக இருப்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டனர். சுட்டிக்காட்டும் செய்கை, மற்றவர்களிடமிருந்து கிடைக்கும் உதவி மற்றும் ஆதரவு, உயிர் வாழ மிகவும் முக்கியமான சில சிக்கலான சமூகங்களில் மிகவும் பயனுள்ள ஒரு தகவல் தொடர்பு சாதனம் என்று மனிதர்களைப் போலவே யானைகளும் உணர்ந்திருக்கின்றன என்பதை இது காட்டுவதாக இந்த ஆராய்ச்சியை தலைமை தாங்கி நடத்திய ஸ்காட்லாந்தின் செயின்ட் ஆண்ட்ரூஸ் பல்கலைக்கழக பேராசிரியர் ரிச்சர்ட் ஃபைன் கூறியுள்ளார். அடுத்ததாக பயிரின் புயலில் பலியான பறவைகள். கடந்த வாரம் இந்தியாவின் ஆந்திரா மற்றும் ஒடிசா மாநில கடற்கரைகளை புரட்டி போட்ட பயிரின் புயலில் ஆந்திராவின் ஸ்ரீகாக்குளம் மாவட்டத்தில் உள்ள தெல்லிநீலபுரம் பறவைகள் சரணாலயத்திற்கு வந்திருந்த நைஜீரிய நாரைகள் உள்ளிட்ட 1000+ மேலான பறவைகள் பலியாகி இருக்கின்றன. இப்படி இறந்த பறவைகளில் பெரும்பாலானவை நாரை இனங்கள் என்றும் இவற்றில் பல சைபீரியா போன்ற தூர தேசங்களில் இருந்து இங்கு வந்து முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும் பறவைகள் என்றும் அங்கிருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன. மேலும் இந்த நாரைகள் தமது முட்டைகள் மற்றும் இளம் குஞ்சுகளை விட்டு பிரியாதவை என்றும் அதனாலேயே இந்த புயலின் போதும் இந்த தாய்ப்பறவைகள் அங்கிருந்து தப்பிச் செல்லாமல் இருந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இந்த குறிப்பிட்ட தெளிநீலாபுரம் பறவைகள் சரணாலயம் குறித்தும் இங்கு வரும் பறவை இனங்கள் மற்றும் அவற்றின் பழக்க வழக்கங்கள் குறித்தும் டாக்டர் சலீம் அலி, பறவைகள் மற்றும் இயற்கை வரலாற்று மையத்தின் பறவையாளர் டாக்டர் பாலசுப்ரமணியம் அவர்கள், நைஜீரியாவிலிருந்து வந்த இந்த பறவைகள் இந்திய கடற்கரையை நாடி வருவதற்கு முக்கிய காரணம் அவற்றிற்கான உணவு மற்றும் முட்டையிட்டு குஞ்சு பொறிப்பதற்கு ஏதுவான சூழல் இந்திய கிழக்கு கடற்கரை பகுதியில் இருக்கிறது என்பதுதான் என்கிறார். அதே சமயம் ஆண்டுதோறும் பல்லாயிரக்கணக்கான மைல்கள் பறந்து இந்த குறிப்பிட்ட பறவைகள் இந்த குறிப்பிட்ட இடங்களுக்கு குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள் மட்டும் மீண்டும் மீண்டும் தவறாமல் வருவதற்கு முழுமையான காரணங்களில் பல காரணங்கள் இன்னமும் புரியாத புதிர்களாகவே நீடிக்கின்றன என்றும் அவர் கூறுகிறார். இனிய இதயங்களில் இன்றைய அறிவியல் மனம் நிகழ்ச்சியில் பல அரிய தகவல்களை தெரிந்து கொண்டிருப்பீர்கள். மீண்டும் உங்களை அடுத்த வாரம் அறிவியல் மனம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜெனிஃபர்.